நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போ பருவமழை காலம். இந்த வருஷம் பருவமழை தமிழ்நாடு முழுவதுமே நல்லாவே, இன்னும் சொல்லப்போனால் அதிகப்படியாகவே வந்து கிடச்சிட்ருக்கு. மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து நல்லது தான், நமக்கு தேவையானது, ரொம்ப அவசியமானது. ஆனால் அது வரும்போது நமக்கு கூடவே ஒரு சில இடைஞ்சல்களையும் கொடுக்குது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, என்னென்ன முறைகள் மூலமாக அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதை பற்றி நமக்கு இப்போ சொல்கிறதுக்காக சத்தியமங்கலம் வட்டாரம் அனுப்பர்பாளையத்திலிருந்து ஈஸ்வரமூர்த்தி அவங்க வந்திருக்காங்க. அவங்க நமக்கு சொல்ல போகிறாங்க, வாங்க கேட்போம்.
அன்புள்ள நேயர்களுக்கு வணக்கம். மனித பிறவி மிகவும் அரிதான ஒரு பிறவி, எல்லா விலங்கினங்களிலிருந்து மேம்பட்ட பிறவி. நல்ல சிந்திக்கக்கூடிய அளவுக்கு 6 அறிவுகளோடு பிறந்திருக்கின்றான். இவன் 3 காலத்தையுமே உணரக்கூடிய வல்லமை உள்ளவன் தான். இருந்தாலும் தற்காலத்தில் நாம் நிகழ்காலத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்காலத்தில் நமக்கு என்ன நடைபெறும் என்பதை பற்றி நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்கின்றது. மனித பிறவியில் எப்படி உடல் அமைப்பு இருக்கிறது என்றால், தோளால் சோர் வைத்து 4-6 காலில் சுமத்தி 2 காலால் எழுப்பி வளைமுது கோடி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் என்று அருணகிரிநாதர் இந்த உடலை பற்றி கூறுகின்றார். அந்த உடலுக்கு வெளிப்பக்கம் சுவராக தோல் இருக்கிறது. 4-6 காலாகிய 10 தசவாயுக்களுடைய சஞ்சாரம் உடலினுள்ளே இருந்துதான் இதற்கு உயிர் ஏற்படுகின்றது. அதற்கு முதுகுத்தண்டும் எலும்புகளுமாக ஒரு வீட்டினுடைய கைமரங்கள் போல் இருந்து அவையற்றையெல்லாம் நரம்பாலே இழுத்து கட்டப்பட்டுள்ளது. அதில் தசைப்பிண்டத்தினாலே உடல் மேயப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட அரிய அமைப்பை பகவான் நமக்காகவே கொடுத்திருக்கின்றார். இந்த உடலும் என்றும் சதமானதல்ல, நிலையானதல்ல. இந்த உடல் அழியக்கூடியது. சில காலத்தில் அழியக்கூடிய இந்த உடலை நன்றாக பாதுகாக்க வேண்டும். உடலை பற்றி கூட பொக்கக்குடில் புகுதா வகை என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். மேலும் குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவருக்கு ஒப்படைத்த இப்பாச நெஞ்சனை என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வாழ்க்கையில் பஞ்சேந்திரியங்கள், 5 இந்திரியங்களாக மெய்வாய் கண் மூக்கு செவியாக இந்த 5 உறுப்புகளின் ஆசைக்கு கட்டுப்பட்டு மனிதன் இயங்குகின்றான். இதனால் பல வகையான இன்னல்களை எல்லாம் பெறுகின்றான். இவற்றையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தால் இந்த உடலை அதனுடைய பாகில் விடாமல் ஒரு கட்டுப்பாட்டில், வாயை கட்டுப்படுத்தி தேவையில்லாத விஷயத்தை சாப்பிடாமலும், காதை கட்டுப்படுத்துவதனால் தேவையில்லாத விஷயங்களை கேட்காமலும், இது போன்ற எல்லா உறுப்புகளையும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தால் நமது பிறவி உயர்ந்த பிறவியாக இருக்கும். நாம் பிறந்ததனுடைய லட்சியத்தை அடைய முடியும். இதையவே திருமூலர் அவர்கள் ஒரு விதமாக சொல்லுவார். பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 மேற்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியும் என்கின்றார். அவரும் இந்த உடலினுடைய தத்துவத்தை அருமையாக சொல்லியிருக்கின்றார். மிகவும் அற்புதமான பாடல். இந்த உடலினுடைய இயக்கமானது இந்திரியங்களினுடைய செயல்பாட்டுகளை பொறுத்துத்தான் அமைந்திருக்கின்றது. அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தாமல் விட்டால் அவையெல்லாம் வெறி பிடித்து அலையக்கூடிய ஒரு நாயை போல கட்டுப்பாடு இல்லாமல் அலையும். கட்டுப்பாடு இல்லாத மனத்தினால் வாழ்க்கை வெறும் வீணான வாழ்க்கையாக அமைந்துவிடும். ஆகவே அதற்கு ஒரு நல்ல ஆசிரியனைப் போல அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் தெரிந்து கொண்டால் இந்த இந்திரியங்கள், உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளெல்லாம் நல்ல விதமாக அமைந்து அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அவனுடைய பிறந்ததனுடைய நோக்கம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். இதுபோன்ற உயர்ந்த லட்சியங்களுக்காக வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. அப்படி வாழும்போது நாம் நமக்காகவும் வாழ்கின்றோம், நமக்கு அருகில் உள்ளவர்களுக்காகவும் வாழ்கின்றோம், பிற்கால சந்ததிக்குமாக வாழ்கின்றோம். முற்காலத்தில் வாழ்ந்த நமது பெரியவர்கள் மூதாதையர்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்காமலும் வாழ்கின்றோம். அதைத்தான் திருமூலர் அவர்கள் மிக எளிமையாக அர்த்தம் உள்ள வகையிலே மிகச்சிறப்பாக எடுத்து குறிக்கிறார். உடலில் இருக்கக்கூடிய அந்த 5 இந்திரியங்களும் அவை எவை செய்ய வேண்டிய உயர்ந்த லட்சியங்களுக்கு மட்டுமே பயன்பட்டு வாழ்க்கையை உன்னதமாக, மனித பிறவியை உன்னதமாக ஆக்கி சிறப்படைய செய்கின்றது. இப்படிப்பட்ட உடம்பே இன்னும் பல சித்தர்களெல்லாம் சொல்லியிருப்பார்கள். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா என்று கூட சொல்லுகின்றார்கள். உண்மையான வார்த்தை தான் அல்லவா? இந்த உடல் ஏதாவது நிலையாக இருக்கக்கூடியதா? இன்றோ நாளையோ அது என்றோ ஒரு நாள் அழியக்கூடியது தான். அதிலே பிராணவாயு என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் ஜீவ காற்று உள்ளவரை தான் இந்த உடலுக்கு ஒரு மரியாதை இருக்கின்றது. பின்னால் அதை சவம் என்று சொல்லி கொண்டு வெறும் உபயோகமில்லாத ஒரு பொருளாக அது ஆகிவிடுகிறது. ஆகவே இந்த வாழ்க்கை சிறப்புடையதாக அமைய வேண்டும். அப்படி சிறப்புடையதாக அமைய வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது என்னவென்றால், மனித உடலுக்கு எந்த நோயும் இல்லாமல் இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது எல்லோருக்குமே தெரியும். மிகவும் நோயால் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கும்போது தான் நமக்கு அனுபவ ரீதியாக நோயில்லாத வாழ்வு தான் குறைவில்லாத செல்வம் என்பதை நாம் உணர முடிகிறது. இந்த உடலானது வாத பித்த கவம் என்ற மூன்று தோஷங்களினால் அவைகளினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்துதான் இயங்குகின்றது. இதில் எந்த தோஷம் அதிகமானாலும் குறைந்தாலும் நோயை வரவழைக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாகிய எண்ணிய மூன்றும் என்று திருவள்ளுவர் நாயனார் அவர்கள் சொல்லுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த வாத பித்த கவம் ஆகியவை தன்னுடைய மாத்திரைகளில் தன்னுடைய அளவுகளில் கொஞ்சம் கூட அதிகமாகவோ குறையாமலோ இருந்தால் உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா காலங்களிலும் பராமரிப்பு இல்லாமலே எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். இந்த தோஷங்கள் மூன்றும் குறையும் போது அல்லது அதிகமாகும் போது அந்த சமநிலை மாறுபாடு ஏற்படும் போது அங்கே நோய் தோன்றிவிடுகிறது. இந்த தோஷங்களெல்லாம் சப்த தாதுக்களாகிய ரசம், இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் ஆகிய இந்த ஏழு தாதுக்களையும் தாக்கும். அதனால் உடலினுடைய வெவ்வேறு பாகங்களில் வெவ்வேறு விதமான நோய்களை தோற்றுவிக்கும். இந்த நோய்களும் கார்கொதிர் முன்பணி பின்பணி இளவேனல் முதுவேல் என்று சொல்லக்கூடிய இந்த பருவ காலங்களுக்கு ஏற்ப உடலை தாக்கக்கூடிய வேகம் அமைகின்றது. அப்படி ஏற்படக்கூடிய நோயானது எங்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, எந்த தோஷம் அதிகமாகி அல்லது குறைந்து ஏற்பட்டிருக்கிறது, அதனால் எந்தெந்த தாதுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அப்படி பாதிக்கப்பட்ட தாதுக்களை நாம் சரி செய்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை பெற முடியும். அப்பொழுதுதான் மிக விரைவிலே நமக்கு குணம் கிடைக்கும். இப்பொழுது இந்த பருவத்தை நாம் எடுத்துக்கொண்டாமென்றால் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, புரட்டாசி முதல் மார்கழி முடிய நமது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு குளிர்காலமாகவும் மழைக்கால பருவமாக இருக்கின்றது. இந்த மழை இந்த வருடம் மிகவும் சிறப்பாகத்தான் பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 10 நாள் 20 நாள் அடைமழையாக பெய்து இருப்பதனால் பூமியினுடைய வெப்பநிலை குறைந்து காற்றிலே ஈரப்பதம் மிகுதியாக காணப்படுகின்றது. பெரும்பாலும் குடிக்கக்கூடிய தண்ணீரின் மூலமாகவே நிறைய வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு அமைகின்றது. கிடைக்கக்கூடிய தண்ணீர் ஆற்று நீராக இருந்தாலும் கிணறு நீராக இருந்தாலும் அதில் மழை நீரினுடைய கசிவு இரண்டு மழை நீரும் சேர்ந்துதான் வரும். அதுபோலவே இந்த உரம்பு தண்ணீர் என்று சொல்லக்கூடிய ஊற்று நீர், அதுவும் வடிகால் வழியாக கிணற்றின் உள்ளே சென்று அதுவும் நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கின்றது. ஆகவே இந்த புறக்காரணிகளெல்லாம் மழை காரணமாக பூஞ்சாணங்களினுடைய வளர்ச்சி காய்கறிகள் மீதும் உணவுப் பொருட்கள் மீதும் ஓரளவு அதிகமாகித்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த புறக்காரணிகள் எல்லாம் சரியாக அமையாததாலும் பூமியின் மேற்பரப்பில் ஈரத்தினால நிறைய பாக்டீரியாக்கள் வளரும், சில வகையான பூஞ்சை காளான்களினுடைய வளர்ச்சி இருக்கும், கெடுதல் செய்யக்கூடிய பல விதமான வைரஸ்கள் எல்லாம் மழைக்காலத்திலே அவைகளினுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பதனால் கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் பெருகிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி கொசுக்கள் மிக சிறிய தீமை செய்யக்கூடிய மிக நுண்ணிய உயிரினங்கள் எல்லாம் தோன்றி அவை எல்லாம் வளர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. கொசுக்கள் எல்லாம் கடிப்பது உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இவைகளால் எல்லாம் நோய் தோன்றி அவை எல்லாம் உடலை கடுமையாக பாதிக்கின்றன. குளிர்காலத்திலே வாதப்பித்தம் கவம் ஆகிய மூன்று தோஷங்களிலே இந்த வாயுவானது சீற்றமடைகின்றது, கவமும் சீற்றமடைகிறது. குளிர்ந்த காற்று, மிக குளிர்ச்சியான தண்ணீர், குளிர்பானங்கள், நாம் சுவாசிக்கின்ற காற்றில் நமது சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய தூசி புகை போன்ற இவைகளினுடைய படலங்கள், இவைகள் எல்லாமே நமக்கு இந்த குளிர்காற்றுடன் சேர்ந்து மிகவும் கடுதான பாதிப்புகளை உண்டாகும். இந்த குளிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் தான் நாம் கபம் என்று சொல்லக்கூடிய தோஷத்திலே அடக்கமாக இருக்கின்றது. இந்த கபத்தின் இருப்பிடம் என்றால் தலையும் உடலினுடைய கழுத்து பகுதி, அதே போல் நுரையீரல், இந்த மூன்று பகுதிகளுமே இந்த கபத்தின் இருப்பிடமாக இருக்கின்றது. தலையும் மார்பு பகுதியும் பாதிக்கப்படும் போது நமக்கு கபம் அதிகமாக உற்பத்தியாகிறது, கபம் என்ற அந்த தோஷம் சீற்றமடைகிறது. இதனால் நுரையீரல் தாக்கப்படுகின்றது. தாக்கப்படும் போது நுரையீரல் அதில் இருக்கக்கூடிய சளிப்படலம் நுண்ணுயிர்களினால் அழிக்கப்படுகின்றது, அல்லது அங்கே தண்ணீர் சேர்ந்து கொண்டு நுரையீரலில் காற்று இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கிரகிக்கும் தன்மையை பாதிக்கிறது. நுரையீரல் பாதிக்கப்படுவதனால் சளி, இருமல், சுவாசம், மார்பிலே நெஞ்சிலே சளி கட்டி கொள்வது, ஜலதோஷம், மூச்சு விட முடியாமல் திணறுவது போன்ற பலவிதமான சுவாச சிக்கல்கள் ஏற்படுகின்றன. குளிர் காரணமாக உடலுக்கு அதிக வெப்பம் தேவைப்படும். வெப்பம் கிடைக்காத போது உடலினுடைய உஷ்ணநிலை 98.4 என்பது மிகவும் குறைந்து கொண்டே வரும். அப்படி குறைந்து கொண்டு வரும்போது உடலினுடைய இயக்கத்திலே அந்த குளிரினுடைய தாக்கம் இருக்கும். கெண்டை பிடித்து கொள்ளுகிறது என்று கிராமப்புறங்களிலே சொல்லுவார்கள். நாமும் கேள்விப்பட்டிருக்கிறோம், பனியினுள் ஏற்பட்ட அந்த குளிர் கொலையை கவ்வி கொலைக்கண்டை பிடித்தது, அதனால் அவர் இறந்து விட்டார் என்று கிராமப்புறங்களில் பேச கண்டிருக்கிறோம். இந்த மாதிரி இறைய பகுதியை தாக்குவதனாலே இறைய செயல்பாடு குறைந்து அவர் இறந்து விட காரணமாகிறது. இதுவல்லாமல் மழைக்காலத்திலே நோய் தொற்றுகள் மிக விரைவில் உற்பத்தியாவதும் பரவுவதும் நடைபெறும். குறிப்பாக வயிற்று பேதி சம்பந்தமான நோய் அதிகமாக பரவும். ஏனென்றால் இவையெல்லாம் நாம் உட்கொள்ளக்கூடிய தண்ணீர் வழியாக மிக விரைவிலே ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு தொற்றாக கூட வரும். உடலில் இருக்கக்கூடிய பூஞ்சாணங்கள், உணவில் இருக்கக்கூடிய பூஞ்சாணங்கள் மற்றும் காய்கறிகள், மற்ற உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய பூஞ்சாணங்கள் எல்லாம் சென்று குடலிலே சளிப்படலத்தை எல்லாம் அழைத்து சீத கழிச்சலாகவும் நினக்கழிச்சல் என்று சொல்லக்கூடிய கழிச்சலாகவும் செய்யும். இதனால் உணவு சரிவர ஜீரணிக்க முடியாமல் ஆகிவிடுகிறது. நாம் சாப்பிட்ட உணவு உடனடியாக ஜீரணமாகாவிட்டால் அது ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல் ஜீரணமாகாமல் இருக்கும்போது லேசாக கெட்டுக்கொண்டே வரும். இப்படி உணவுப் பொருள் கெட்டு விட்டால் அது உடலுக்குள்ளே உடலுக்கு தேவையில்லாத ஒரு பொருளாக, அதாவது விஷத்தன்மையை பெற்றுவிடுகிறது. இந்த விஷத்தன்மை பெற்றுவிட்டால் அந்த உணவு வயிற்றுக்குள்ளே தங்கி இருக்கும்போது குடல் உறிஞ்சிகள் எல்லாம் அந்த விஷத்தை உறிஞ்சி இரத்தத்தின் வழியாக உடல் முழுவதும் சுற்றுக்கு விடுகிறது. அந்த விஷப்பொருள் உடலினுடைய பல உறுப்புகளிலேயும் உடலினுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். உடல் இரத்த ஓட்டத்துக்கு சென்று விட்ட அந்த விஷப்பொருட்கள்னாலே வாந்தி ஆகுதல், சளி தொற்றிக்கொள்ளுதல், உடலுக்கு குளிர் நடுக்கம், குளிர்காய்ச்சல், டைஃபாய்டு, மூக்கடைப்பு, தலைப்பாரம், தலைக்கனமாக இருப்பது, ஆஸ்துமா, மூச்சு விடும்போது ஒரு சத்தம், கீச்சு கீச்சு என்று வரக்கூடிய ஒரு சத்தம், மூச்சரிப்பு போன்ற பல வியாதிகளை ஏற்படுத்துகின்றது. இவற்றையெல்லாம் நாம் மிகவும் சாதாரணமாக என்று விட்டுவிட்டால் இவற்றினுடைய பாதிப்புகள் மிகவும் நீண்டு கொண்டே சென்று மிகவும் நீக்க முடியாத ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு நமது உடல்நிலையை கொண்டு சென்றுவிடும். ஆகவே இவற்றை நாம் சிறப்பாக கவனிக்க வேண்டும். பாரம்பரியமாகவே நமது முன்னோர்கள் பலவிதமான நடைமுறைகளை எல்லாம் கடைபிடித்து வந்தார்கள். நாம் தற்காலத்திலே அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு ஒன்றும் இல்லாத ஒரு சில வியாதிகளுக்கு கூட நாம் ஆங்கில வைத்தியத்தை நாடி நமது பொருளாதாரத்தையும் நலிவடை செய்துவிட்டு உடலுக்கு தேவையில்லாத இரசாயன மருந்துகளை எல்லாம் உடலுக்குள்ளே அனுப்பி அதனுடைய பக்க விளைவுகளெல்லாம் சந்தித்து ஒரு விதமான குணத்தை காட்டிக்கொண்டிருந்த ஒரு வியாதி வேறொரு குணத்தை காட்டக்கூடிய இன்னொரு வியாதியாக மாறுவது, இவற்றையெல்லாம் நாம் தவிர்ப்பதற்காக பண்டைய சித்தர்கள் கூறியுள்ள பல முறைகளையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு மருந்தினால் மட்டுமே இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வியாதிகளை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு தேவையான பல கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டால்தான் விரைவிலே குணம் பெற முடியும். குறிப்பாக உடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவுகளை உண்ணும்போது உடலினுடைய வெப்பநிலையை குறைவதை நாம் கட்டுப்படுத்தலாம். அதனால் வாயுவை கண்டிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி உடலுக்கு சக்தி கொடுப்பதற்கு அவசியமாக தேவைப்படும். அவையெல்லாம் நல்ல பலன் தரும். ஆகவே பசையுள்ள பொருட்களும் இனிப்புக்கள், உப்பு புளிப்பு சுவைகளை கொண்ட உணவுப் பொருட்கள், புதிய அரிசி, அரிசி மா, சோளம், கம்பு போன்ற தானியங்களுடைய மாவு வகைகள், பால், பால் பொருட்கள், நெய், தேன், வெல்லம், உளுந்து, பிராணிகளுடைய மாமிசம், பறவைகளுடைய மாமிசம் போன்ற உணவு வகைகளை எல்லாம் நாம் உட்கொண்டோமானால் அவையெல்லாம் நமது உடலினுடைய சத்துக்கள் குறைந்து அதனால் ஏற்படக்கூடிய கெடுதல்களை எல்லாம் நீக்கிவிடும். இது போன்ற உணவுப் பொருட்களை எல்லாம் நாம் உட்கொள்ளும் போது நாம் சில விதமான கண்டிப்புடனும் கட்டுப்பாடுகளுடனும் தான் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டியது என்ன என்ன என்று நாம் பார்த்தோமானால், முதலாக நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை குளிர்ச்சியான தண்ணீராக குடிக்கக்கூடாது. குளிர்ந்த தண்ணீரை குடிக்கும்போது கபதோஷம் மீண்டும் அதிகமாகி இன்னும் அதிகமான கெடுதலையே செய்யும். அதே போல் வெளியில் உலாவ செல்லும் போது குளிர்ந்த காற்றிலே நாம் உலாவுவது, அதே போல் காலையில் குளிர்ந்த நீரில் தான் குளிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் குளிர்ந்த நீரிலே குளிப்பது, இரவு நேரத்தில் பனியிலே தலைக்கு எந்த விதமான துணியும் அணியாமல் தெரிவது, சிறிய தோரல்தானே என்று சொல்லிக்கொண்டு மழையிலே நனைவது, மழை காலத்தில் புளித்த மோரை குடிப்பது, தயிரை அதிகமாக உணவில் சேர்த்து உண்பது, அதே மாதிரி கடையிலே கிடைக்கக்கூடிய குளிர்பானங்களையும் அவற்றையெல்லாம் நாம் குளிர்ச்சியான பெட்டியில் வைத்து குளிர்ச்சியாக மிக குளிர்ச்சியாக அருந்துவது, ஐஸ்கிரீம் போன்ற மிக குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை எல்லாம் சாப்பிடுவது, நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நுரையீரலுக்கு தேமை தரக்கூடிய பீடி சிகரெட் புகை வெடிப்பது, உடல் பலகீனமாக இருக்கும்போது உடல் பலத்துக்கும் அதிகப்படியான உடல் உழைப்பு தருவது, அந்த உடலுக்கு ஓய்வு தராமல் உழைத்து கொண்டே இருப்பது, இப்படி உடல் பலம் குறையும் போது வியர்வை அதிகமாக வரும். அப்படி வியர்வை வரும்போது கூட நாம் உடல் பலவீனமானது என்று எடுத்து காட்டும் போது கூட நாம் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் உடலுக்கு அதிகமாக சக்திக்கு மீறிய உழைப்பை செய்வது, இது போன்ற காரணிகளெல்லாம் நமக்கு நோயினுடைய தன்மையை தீவிரப்படுத்தும், வியாதிகளை கடுமையாக்கும், உடலினுடைய ஆரோக்கிய நிலைமைக்கு குளிவரித்துவிடும். ஆகவே நோயிலிருந்து இந்த குளிர்காலத்தில் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் சில வகையான நடைமுறைகளை எல்லாம் கடைபிடித்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வெந்நீரை அதிகமாக குடிக்க வேண்டும். கொதிக்க வைத்து காய்ச்சி ஆற வைத்த தண்ணீரை குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள், நோய் கிருமிகள் எல்லாம் அழிந்து விடுவதனால் அந்த தண்ணீரே நமக்கு ஒரு நியூட்ரல் தன்மையுடன் இருப்பதனால், நோயற்ற ஒரு பொருளாக இருப்பதனால் நமக்கு நோய்காரணிகளினுடைய பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த வெந்நீர் ஜீரண சக்தியையும் அதிகப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது. அது கபத்தை கரைத்து வெளியேற்றும். அந்த வெந்நீருக்கு குடிக்கும்போது நமக்கு தொண்டையில் கட்டியிருக்கக்கூடிய கபம் அந்த உஷ்ணத்துடன் சேர்ந்து வெளியே கரைந்து வெளிவரும். பித்தம் வாய் சீற்றமடைந்துள்ள நிலைமையை சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வெந்நீருக்கு உண்டு. வெந்நீரை நாம் குடிக்கும்போது நாம் பெரும்பாலும் பார்க்கின்றோம் ஒரு சிறிதளவு வியர்வை வரும். ஏன் வியர்வை வருகின்றது என்றால், அது நமது உடலில் இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய ஏராளமான வியர்வை சுரப்பிகள் எல்லாம் அடைபட்டு இருக்கும். அந்த சுரப்பிகளை எல்லாம் அது திரண்டு விடுவதனாலே, அதாவது சுத்தம் செய்து விடுகிறது, அதனால் நமக்கு வியர்வை வருகின்றது. அதே போல் உடலிலே ஏராளமான நாளங்கள் இருக்கின்றன, நுண்ணிய நாளங்கள், இரத்த குழாய்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்து வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த வெந்நீருக்கு உண்டு. இந்த மாதிரி ஒரு ஜீரண சக்தி தரக்கூடிய வெந்நீரை நாம் மருந்து என்று நினைத்து சாப்பிட்டாலும் சரி, நமக்கு தற்காப்பு ஆயுதமாக எடுத்து செய்தாலும் சரி, குளிர்காலங்களிலே கண்டிப்பாக மிக குளிர்ந்த நீரை நாம் குடிக்கக்கூடாது. கபம், ஆர்ச்சலி, இருமல், கோழைக்கட்டு போன்ற பல விதமான மழைக்கால வியாதிகளுக்கு சித்தர்கள் பல விதமான வைத்திய முறைகளை சித்த வைத்திய முறையிலும் ஆயுர்வேத முறைகளிலும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏராளமான நல்ல நல்ல மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன. அத்தனை மருந்துகளையும் தெரியாவிட்டால் கூட நாமாகவே செய்து கொள்ளக்கூடிய பல விதமான மருந்துகள், மூலிகைகள் எல்லாம் இருக்கின்றன. மூலிகை பொடிகள் இருக்கின்றன. சில விதமான மூலிகைகளை நாம் தண்ணீரில் போட்டு கஷாயமாக காய்ச்சி குடிக்கலாம். சிலவற்றை நாம் எண்ணெயில், நல்ல எண்ணெயிலோ தேங்காய் எண்ணெயிலோ போட்டு காய்ச்சி தைலங்களாக போட்டு உபயோகிக்கலாம். இன்னும் ஆயுர்வேதத்தில் அரிஷ்டங்கள் என்றெல்லாம் பசுமங்கள் என்றெல்லாம் வகை வகையாக இருக்கின்றன. இவையெல்லாம் குளிர்கால வியாதிகளுக்கெல்லாம் நல்ல பலன் அளிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. குறிப்பாக மூலிகைகளிலே நாம் பார்த்தோம் என்றால் அக்ரகாரம் என்று ஒரு மூலிகை இருக்கிறது. அதை விட்டால் ஆடாதோடை எல்லாருக்கும் தெரியும். ஆடாதோடை பாடாத தொண்டை கட்டை கூட பாட வைக்கும். ஐந்து மிளகும் ஆடாதோடை இலையும் சாப்பிட பாடாத தொண்டையெல்லாம் மிக சிறப்பான சாரீரத்துடன் பாடும் என்று எல்லாம் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஆடாதோடை இருக்கிறது. தோதுவளை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இருக்கிறது. இவையெல்லாம் காயகல்ப மூலிகைகளாக இருக்கின்றன. முசுமுசுக்கு இலை வேலைகளில் நாம் பார்க்கின்றோம், முசுமுசுக்கு இருக்கிறது. மூக்கரட்டை இருக்கிறது. வெள்ளை சாரணை ஒன்று இருக்கிறது. பிரண்டை வேலைகளில் படுத்தக்கூடிய பிரண்டை, குப்பமேனி, நற்சங்கன் இலை பார்க்கின்றோம். நம்ம சுற்றியெல்லாம் சங்கன் புதர்கள் எல்லாம் இருக்கும், அந்த சங்கன் இலை இருக்கிறது. இண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இரு சிற்றிண்டு பேரண்டு என்று சொல்லக்கூடிய இரண்டு வகையான இண்டன் செடிகள் எல்லாம் இருக்கின்றன. கண்டங்கத்திரி, முள்ளுக்கத்திரி என்று மிக சிறப்பான மூலிகைகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் சிகரமைத்தால் போல் தாலிசாதி என்று கூட ஒரு மூலிகை இருக்கின்றது. இந்த மூலிகைகளினுடைய சூரணங்கள் நமக்கு எல்லாம் பட்டிக்காட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் கிடைத்தால் கூட நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது என்ற காரணத்தினால் அவையெல்லாம் இன்று வணிக ரீதியாக பவுடர் செய்யப்பட்டு மருந்து கடைகளில் சூரணங்களாக கிடைக்கின்றன. அதே மாதிரி கடை சரக்குகளில் கூட சுக்கு, மிளகு, திப்புளி, ஏலம், லவங்கம், அதிமதுரம், தேன், வெங்காரம் போன்ற பல பொருட்களெல்லாம் இந்த மழைக்காலத்தில் நமக்கு கை கண்ட ஒரு மருந்தாக, அமிர்தம் போன்ற ஒரு மருந்தாக இருந்து நமக்கு இந்த பிணிகளை எல்லாம் உடனடியாக நீக்கி தருவதாக இருக்கின்றன. பல சித்தர்கள் சொல்லியுள்ள முறைகளிலிருந்தும் தேரையர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் ஒரு முறையை சொல்லியிருக்கின்றார். அந்த முறையை பரிசித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி ஏற்படுகிறது. இவ்வளவு அருமையான ஒரு மருந்து இருக்கிறதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த மருந்து அற்புதமாக வேலை செய்கிறது. அவர் சொல்கின்றார், இண்டிலை, தூதுளை, சங்கு, திப்புலி, கண்டரி, சுக்கோடு கலந்து வெந்த நீர், உண்டவின் ஒரு தரம் இருமல் உற்றிடின், தெண்டமும் தருவன் யான் தேரனும் அல்லவே என்று சொல்லுகின்றார். இது மிகவும் அற்புதமான ஒரு மருந்து. இந்த மருந்திலே இருக்கக்கூடிய பொருட்களை என்று பார்த்தால் இண்டங்கொடியினுடைய இலை, தூதுவளையினுடைய இலை, மூச்சங்கன் என்று சொல்லக்கூடிய நச்சங்கனுடைய இலை, கண்டங்கத்திரியினுடைய இலை, சுக்கு, திப்புளி இவற்றையெல்லாம் கலந்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடித்து கஷாயமாக்கி குடிப்பது தான் இந்த முறை. இத்தனை மூலிகைகளினுடைய பொடிகள் சிக்காவிட்டால் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி நாம் குளிர்நாள் வரக்கூடிய இந்த கவ வியாதியை நாம் நீக்கிக் கொள்ளலாம். கண்டங்கத்திரி, தூதுவளை, ஆடாதோடை, நச்சங்கன், முசுமுசுக்கை, சக்தி சாரணை போன்ற இலைகளில் கிடைக்கக்கூடியதையெல்லாம் பறித்து சம அளவு எடுத்து வந்து அத்துடன் திரிகடுகு என்று சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்புளி சேர்த்து ரெண்டு படி தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து அதை கால்படியாக சுண்ட வைத்து எட்டில் ஒன்றாக சுண்ட வைத்து காலை, மதியம், இரவு என மூன்று வேளையும் மிதமான சூட்டிலே நாம் அருந்தி வர வேண்டும். இவையெல்லாம் உணவுக்கு முன்னாலே நாம் அருந்திவிட வேண்டும். எந்த சித்த வைத்திய கஷாயங்களையும் வெறும் வயிற்றில் நாம் சாப்பிட வேண்டும். உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு 20 நிமிடத்துக்கு முன்னால் சாப்பிட விட வேண்டும். அதே மாதிரி நொச்சி இலை, வேம்பிலை, ஆடாதவடை, முசுமுசுக்கை, நீலகிரி தைல மரத்தினுடைய இலைகளை வெற்றியெல்லாம் ஒரு மண் செட்டியிலே போட்டு 2-3 படி தண்ணீர் விட்டு நன்றாக ஆவி மறுமுறை மூடி வைத்து வேக வைத்து நன்றாக ஆவியானதும் நல்ல போர்வை கொண்டு உடலை போர்த்து கொண்டு அந்த சட்டியிலிருந்து வரக்கூடிய மூலிகை ஆவியை தலை, முகம், கழுத்து, மார்பு, வயிறு என அனைத்து பாகமும் படும்படியாக நன்றாக ஆவி பிடித்து வர வேண்டும். பின்னர் ஆவி பிடித்து போதுமென்ற அளவு ஏற்பட்டவுடன் உடலில் வேர்வை துளைகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த துளைகளை எல்லாம் நல்ல துணி கொண்டு உடனடியாக அனைத்து பகுதிகளையும் உடனே துடைத்துவிட வேண்டும். அப்படி துடைத்து விடும்போது தான் அந்த உடலினுடைய வெப்பம் மிகவும் குறையாமல் காப்பாற்ற முடியும். நல்ல இயற்கை முறையில் விளைந்த மஞ்சள் தூளை ஒரு சட்டியில் நெருப்பு அனலை போட்டு அதில் மஞ்சள் தூளையும் சாம்பிராணியையும் கொஞ்சம் போட்டு இதே போல் ஒரு பெட்ஷீட்டை கொண்டு மூடி புகைப்பிடிக்கும்போது அது நுரையீரலில் இருக்கக்கூடிய நோய் தொற்றுக்களை எல்லாம் விலக்கி விடுகிறது. பனிக்கும் குளிருக்கும் வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது கம்பளி ஆடைகளையோ அல்லது பட்டி ஆடைகளையும் போட்டுக்கொள்ள வேண்டும். தலைக்கு குல்லா அல்லது தலைப்பாகை போன்றவற்றையெல்லாம் போட்டுக்கொண்டு தான் வெளியே செல்ல வேண்டும். மருந்து என்று பார்க்கும்போது நாமே தயாரித்து உண்ணும் விதமாக சில விதமான மருந்துகளை எல்லாம் நாமளே செய்து கொள்ளலாம். நமது வீட்டிலே எல்லோர் வீட்டிலும் தேன் இருக்கும். அதே மாதிரி நமது ஐந்தறிப்பட்டியில் இருக்கிற சுக்கு, மிளகு, திப்புளி ஆகிய இந்த மூன்று சரக்குகளையும் லேசாக ஒரு மண் ஒட்டிலிட்டு வறுத்து அதையெல்லாம் அம்மியில் வைத்து தூளாக்கி இந்த தேனிலே குழைத்து காலை, மதியம், மாலை என்று சாப்பிட்டு கொண்டு வந்தோமானால் உடலில் இருக்கக்கூடிய இந்த கபம் சார்ந்த வியாதிகளெல்லாம் சூரியனு கண்ட பனி போலே மறையும். அதே மாதிரி பசும்பால் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இப்பொழுது இருக்கின்றது. மிளகு தூளும் மஞ்சள் தூளும் சூடான பசும்பாலில் கலந்து நாம் குடித்தோமானால் கபவியாதியிலிருந்து நிவாரணம் பெறலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நெய்யில் ஒரு துளி நெய்யை எடுத்து அதில் திப்பிலியை தூள் செய்து போட்டு அத்துடன் மிளகுத்தூளையும் கலந்து குழைத்து சாப்பிடலாம். நெய்யும் ஒரு விதமான மருந்தாக அமைகின்றது கபத்துக்கு. அதே போல் திப்பிலியும் மிளகுத்தூளும் சேர்ந்து கபத்தை வெளியே கொண்டு வரும். மீண்டும் புதியதாக கபம் உற்பத்தியாகாமலும் காப்பாற்றி கொள்ளும். கபம் நெஞ்சில மிகவும் அதிகமாக நிறைந்திருந்தால் பிரமை வழக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை நீர்நிலைகளில் நாம் பார்க்க முடியும். அந்த மூலிகையை பறித்து வந்து அம்மியிலே வைத்து அரைத்து நெஞ்சிலே பற்றாக போட்டு விட்டோம் என்றால் நுரையீரலில் இருக்கக்கூடிய கவமானது, நெஞ்சிலே கட்டியிருக்கக்கூடிய கவமானது கரைந்து வெளியாகும். மூச்சு விட மிகவும் சுலபமாக ஆகிவிடும். கடைகளிலே தாலிசாதி சுவர்ணம், தாலிசாதி வடகம், கண்டங்கத்திரி லேகியம், ஆடாதோடை மணப்பாகு போன்ற மிக நல்ல வீரியமுள்ள மருந்துகள்லாம் கிடைக்கும். இவையெல்லாம் மிகவும் குறைந்த விலையிலே கிடைக்கக்கூடிய மிக எளிய மருந்துகள், பக்க விளைவுகள் இல்லாதவை. இவற்றையெல்லாம் நாம் வாங்கி வெந்நீரிலே சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போதும் நல்ல குணம் கிடைக்கும். அதிமதுரம், வெள்ளை மிளகு இரண்டையுமே தூளாக செய்து அத்துடன் சிறிதளவு பொரித்த வெங்காரம் இருக்கிறது, அதை ஒரு கரண்டியில் போட்டு பொரித்து அத்துடன் அதிமதுரத்தூளையும் வெள்ளை மிளகுத்தூளையும் சேர்த்து சோற்று கற்றாழை வேலைகளில் இருக்கக்கூடிய அந்த சோற்று கற்றாழையினுடைய சோற்றை எடுத்து அதை தண்ணீரில் அலசி அந்த சோற்றை இத்துடன் சேர்த்து அம்மியில் வைத்து அல்லது கல்வத்திலிட்டு அரைத்து அதை மிளகளவு மாத்திரைகளாக செய்து வைத்து கொள்ள வேண்டும். நன்றாக அந்த மாத்திரைகளை காய வைத்து ஒரு புட்டியிலே காற்று போகாமல் அடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தொண்டைக்கட்டு, சளி, விரும்பல், மூக்கடைப்பு என்று இவையெல்லாம் ஏற்படும் போது இந்த மாத்திரைகளே ரெண்டு மாத்திரையை எடுத்து கடைவாயில் அடக்கி கொண்டிருந்தால் வாயில் உமிழ்நீர் ஊறும். அப்படி ஊறக்கூடிய உமிழ்நீரை நாம் வெளிங்கி கொண்டு வர மூச்செரிப்பு போன்ற இந்த சிரமமான இவையெல்லாம் நமக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாத அளவுக்கு விலகிவிடும். அதே மாதிரி இஞ்சியை இடித்து சாறு பிழிந்து எலுமிச்சம்பழத்து சாற்றையும் சேர்த்து சம அளவில் கலந்து தேன் கலந்து சாப்பிடும்போது கூட கபம் இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய வியாதி குணம் கிடைக்க செய்கின்றது. கிராமப்புறங்களில் வேலைகளில் உருகு மஞ்சி என்று சொல்லக்கூடிய மரல் கற்றாழை இருக்கும். அந்த கற்றாழையினுடைய இரண்டு மடல்களை பிடுங்கி வந்து நெருப்பணலிலே வாட்ட வேண்டும். அப்படி வாட்டி பிழிந்தால் அதனுள்ளிருந்து சாறு பிழிவது மிகவும் சுலபமாக இருக்கும். அப்படி வாட்டி பிழியப்பட்ட சாற்றுடன் தேனும் சுக்கு மிளகு திப்பிலி தோளும் சேர்ந்து கலந்து ஒரு சங்களவு காலை, மாலை, இரவு என்று மூன்று வேளையும் சாப்பிட்டு வர எவ்வளவு சிரமமான மூச்சுவிட முடியாத எரிப்பெருமல் இருந்தாலும் உரையிலே இருந்து வெளிவராத ஒரு கவம் இருந்தாலும் அந்த கவமெல்லாம் உடைந்து வெளியாகிவிடும். மிக சிறப்பான முறையிலே இந்த மருந்து வேலை செய்வதை நமது முன்னோர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். மிக சிறிய குழந்தைக்கு கூட இந்த மருள்கற்றாழை சாற்றை நாம் கிராமப்புறங்களிலே சர்க்கரையுடன் கலந்து நாம் ஊற்றுவதை பார்க்கின்றோம். அந்த குழந்தை வாந்தி மூலமாக கவத்தை எல்லாம் வெளியேற்றி சீக்கிரம் குணம் பெற்று நன்றாக விளையாடுவதை எல்லாம் நாம் கவனிக்க முடிகிறது. அதே மாதிரி கவை வியாதிகளில் உடலை பலப்படுத்தும் போது அந்த கவத்தினுடைய வேகம் குறைகின்றது. அதற்காக நாம் என்ன செய்யலாம் என்றால் ஆட்டுக்கால் சூப்பாக தயார் செய்ய வேண்டும். அந்த சூப்புடன் சுக்கு மிளகு திப்புளி சேர்த்து சூப்பை சூடாக இருக்கும்போதே பருகி வரும்போது மாற்றலை, கோலக்கட்டு, சுவாசம் போன்ற நோய்கள் எல்லாம் மிக விரைவில் குணமடைவதை நாம் கண்கூட காணலாம். லேசாக சுடுநீருக்குள்ளே வைத்து சூடாக்கப்பட்ட மாதுளம் பழச்சாற்றுடன் இஞ்சி சாறும் தேனும் கலந்து சாப்பிட்டாலும் இந்த கவம் சீக்கிரம் கரையும். இந்த கவத்தினுடைய தன்மையை நாம் ஒரு 2-3 நாள் கவனிக்காவிட்டால் உடலுக்கு தேவையான பிராணவாயு கிடைக்காதனால உடலினுடைய பாங்கெல்லாம் சோர்வடைந்து கொண்டே வரும், அவனுடைய இயக்கமெல்லாம் குறைந்து வரும், ஜீரண சக்தி குறையும். நாம் சாப்பிடக்கூடிய உணவை அதுக்கு தகுந்த மாதிரி குறைக்காவிட்டால் அது வயிற்றில் விஷப்பொருளாக மாறிவிடும். ஃபுட் பாய்சனிங் என்று சொல்லக்கூடிய அந்த உணவு விஷமாகும் போது அந்த விஷத்தினாலே உடல் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு வருகின்றது. அதை உடல் ஜுரமாக நமக்கு வெளியே தெரிவிக்கின்றது. ஜுரம் ஏற்படும் போது உடல் மெரிதும் வருந்தும் என்பது எல்லாருக்கும் தெரியும். மிகவும் சிரமமான காரியம்தான். அது உடலில் உள்ள 7 தாதுக்களையுமே பலவீனப்படுத்தும். ஆகவே குளிர் ஜுரத்தை கண்டிக்க நாம் முதல் வேலையாக வெந்நீரையே கட்டாயமாக பருக வேண்டும். குளிர்ந்த நீரை தொடுவது கூட கூடாது. அதே மாதிரி குளிக்கும் போதும் வெந்நீரில் சீக்கிரமாக குளித்துவிட்டு வந்துவிட வேண்டும். வெந்நீரில் மிளகுத்தூள் ஒரு சிட்டி கலந்து தேன் கலந்து சாப்பிடலாம். இதுவும் மிகவும் சுரத்தை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இதே போல் ஆயுர்வேத நூல்களிலும் சித்த வைத்திய நூல்களிலும் மிக மிக எளிய கஷாயம் ஒன்று இருக்கின்றது. அந்த கஷாயத்தை செய்து குடித்தாலும் அந்த சுரத்தினுடைய வேகம் தணிந்து பூரண குணம் கிடைக்கும். அந்த கஷாயத்தை குடிக்கும்போது ஜீரண சக்தியும் அதிகமாகும், அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாகமும் தணியும். வாயில் சுரம் வரும்போது ஒரு கசப்புத்தன்மை ஏற்படும், அப்படிப்பட்ட கசப்புத்தன்மை கூட நீங்கும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த மருந்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இருவேலி என்று சொல்லக்கூடிய இந்த வெட்டிவேர், வெட்டிவேர் நமக்கு தெரியும், கடைகளில் கிடைக்கின்றது. அதனுடன் விளாமிச்சுவேர், அப்புறம் முத்தக்காசு என்று சொல்லக்கூடிய அந்த கோரைக்கிழங்கு, காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த கோரைக்கிழங்கு, பற்படாகம் என்ற ஒரு குத்து செடியான ஒரு மூலிகை, சுக்கு, சந்தனம் ஆகிய இந்த 6 மூலிகை சரக்குகளையும் சேர்த்து இடித்து பொடியாக்கி தண்ணீரிலிட்டு காய்ச்சி சுண்ட வைத்து மிதமான சூட்டிலே 1/2 டம்ளர் சாப்பிட்டு வர மிக மிக விரைவில் ஜுரம் குணமடையும். வெட்டிவேர், விளாமிச்சவேர், கோரைக்கிழங்கு, பற்படாகம், சுக்கு, சந்தனம் இவற்றினுடன் இன்னும் வேறு விதமான சில மூலிகைகளையெல்லாம் சேர்த்து கொள்ளலாம். விஷ்ணுகரண்டி என்ற ஒரு அற்புதமான மூலிகை இருக்கிறது. அந்த விஷ்ணுகரண்டியையும் இத்துடன் சேர்த்து கொண்டால் எல்லா விதமான சுரங்களையும் நாம் நீக்கிக் கொள்ளலாம். அது வைரஸ்னால் ஏற்பட்டதாக இருந்தாலும் பாக்டீரியாக்களினால் ஏற்பட்டிருந்தாலும் அவற்றை நீக்கலாம். இன்னும் சித்த வைத்திய மருத்துவமனைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை கஷாயம் இப்பொழுது எல்லாருக்கும் தெரியும். சிறியானங்கி செடி என்று சொல்லக்கூடிய, சிரைட்டா என்றும் சொல்லக்கூடிய அந்த மூலிகை கஷாயம் மிகவும் சிறப்பான ஒரு பலனை தந்து கொண்டு இருக்கிறது. அதுடன் மலைவேம்பு இலைகளை எல்லாம் கஷாயமாக்கி நாம் குடித்தாலும் சரியாகின்றது. பப்பாளி இலைகளை கூட மிக குறைந்த அளவில் போட்டு வெந்நீரில் காய்ச்சி நாம் குடிக்கலாம். இந்த மாதிரியான சுவர்ணங்கள் எல்லாம் கடைகளில் கிடைக்கின்றது. இவற்றையெல்லாம் நாம் வாங்கி கஷாயமாக காய்ச்சி குடிக்கும்போது அது உடல் மிகவும் விரைவிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கிறது. நேரடியாக சுவர்ணங்களை சாப்பிடும்போது அது உடலில் சென்று பல மாற்றங்களை அடைய வேண்டியது இருக்கிறது. நாம் அதை வெந்நீரிலே போட்டு கொதிக்க வைக்கும்போது அதிலோடு இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகையினுடைய வேலை செய்யக்கூடிய பகுதி தண்ணீரிலே கரைந்து விடுவதனால் அது மிகவும் சிறப்பாக உடனடியாக உடலினால் எடுத்துக்கொள்ளப்பட்டு சளி, கபம், இருமல் போன்ற இந்த குளிர்காலத்திலே வரக்கூடிய அத்தனை வியாதிகளையும் மிக விரைவிலே கண்டித்து நிவாரணத்திற்கு வழி செய்து கொடுக்கிறது. ஆகவே அன்பர்களே, இந்த மழை காலத்திலே நமக்கு முடிந்த அளவு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து நமக்கு ஏற்படக்கூடிய இந்த மழைக்கால வியாதிகளிலிருந்து மிக விரைவில் நிவாரணம் பெற்று நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கும் நமது வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.
இதுவரை மழை மற்றும் குளிர்கால நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமது முன்னோர்கள் கூறியுள்ள நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறித்து கூறினார் சத்தியமங்கலம் அனுப்புபாளையத்தைச் சேர்ந்த பி. ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422 243 1055 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.